நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ரமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூல அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டு குடியில் வாண்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபஜி பத்திரி சொருபசமாதி அடைந்தனர் உலகம் முயவே ஓம் கிரியா பபாஜி நமோ ஓம் சிவாய. இன்று சனிக்கிழமை சத்சங்கம் வரும் கேள்விகளுக்கு பதில் காணும் சத்சங்கமாக அமையும். அந்த முறையில் இன்று இருவரிடம் இருந்துதான் கேள்விகள் வந்திருக்கின்றன, அவற்றிற்கு விடை காண்போம். அதில் ஒருவர், கடந்த 2 வாரங்களாக கணவன் மனைவியாக கேள்விகள் எழுப்பியிருக்கின்றார்கள். பாபாஜியின் தெய்வீக குரலிலிருந்து அவர்களுடையது ஒன்று, மற்றது இன்னொரு குடும்பஸ்தருடைய இன்னொரு கேள்வி. முதலாவது கேள்வி, இந்த கணவன் மனைவியாக சேர்ந்து கருத்து கேட்ட கேள்விகளை எடுத்துக்கொள்வோம். கடைசி புதன்கிழமை சத்சங்கத்தில் இருந்து முதலாவது கேள்வி அவர்கள் கேட்கின்றார்கள். போன புதன்கிழமை சத்சங்கத்தில் பாபாஜி சொல்கின்றார் சாதகர்களுக்கு, எளிமையாக இருங்கள், சில மணி நேரம் தனிமையில் இருங்கள் என்று சொல்கின்றார். இது ரெண்டுக்கும் இடையே உள்ள தொடர்பு என்ன ஐயா என்று கேட்கின்றார்கள். சொற்கள் உலகியலில் விளங்குகின்றது, ஆன்மீகத்தில் இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்குரிய பதில் என்ன மாதிரி என்று எங்களுடைய சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் இவற்றை பற்றி ஒவ்வொரு இடங்களில் பேசப்பட்டிருக்கின்றது, அங்கிருந்துதான் இது வந்தது என்பது யோகியாருடைய தகவல். ஆகவே எளிமையாக இருங்கள் என்பது உலகியலில் நாங்கள் எங்களுடைய செலவுகளை குறைத்து எளிமையான வாழ்க்கை வாழலாம் என்று பொருள் கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் மற்றவர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழலாம், பொருள் சார்ந்தது இல்லாமல் அது அருள் சார்ந்த வாழ்க்கையாகவும் இருக்கலாம், குடும்பம் சார்ந்த வாழ்க்கையாகவும் இருக்கலாம், அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழலாம். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் எளிமையாக இருங்கள் என்பது நான் எனது என்பதை விட்டு இருப்பதுதான் எளிமையாக அங்கு கருதப்படுகின்றது. பேராசிரியர் சொல்லித்தந்திருக்கின்றார். அதாவது இந்த முதல் 2 உலகியல் விடயத்துக்கும் எனது என்பது பொருந்திவிடும். முதல் 2 உலகியல் விளக்கமும் இந்த எனதிலிருந்துதான் பிறக்கின்றன. அதாவது பொருள் ஒன்றும் சேர்க்காது நாங்கள் எளிமையாக வாழலாம் என்பது ஒரு விளக்கத்தை பார்த்தோம். மற்றது குடும்பத்துடன் வாழ்வது, ஆன்மீகத்தில் வாழ்வது கூட எளிமையான முறையில் வாழலாம் என்று பார்த்தோம். இவை எல்லாவற்றையும் பார்க்கும்போது அந்த எனதுதான் அங்கு மூலமாக இருக்கின்றது. அந்த எனதுதான் பொருட்களை சேர்க்கின்றது. அந்த எனதுதான் பொருட்களை சேர்ப்பது மாத்திரமல்ல, அந்த எனதுதான் அந்த விடயங்களில் எங்களை ஈடுபடுத்துகின்றது. ஆகவே நாங்கள் எளிமையாக இருக்க வேண்டுமென்றால் எனது என்பது இல்லாது போக வேண்டும். அந்த எனது என்பதுக்கு மூலம் என்னென்று பார்த்தால் இறுதியாக நான். ஆகவே நான் எனது என்பவையை நாங்கள் நீக்க வேண்டும் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தாக நாங்கள் எளிமைக்கு பார்க்கலாம். அடுத்ததாக சிலமென நேரம் தனிமையில் இருத்தல். இங்கும் நாங்கள் உலகியல் முறையிலும் பார்க்கலாம். அதை விட சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் பார்க்கலாம். சில மணி நேரம் தனிமையில் இருத்தல் என்ற வாக்கியத்தை, பாபாஜியின் வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் தரப்பட்ட வாக்கியத்தை நாங்கள் இரு முறைகளில் பார்க்கலாம். ஒன்று உலகியல், மற்றது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. உலகியலில் பார்க்கும் போது சில மணி நேரம் தனிமையாக இருங்கள் என்றால் உங்களுடைய உடலுக்கு, உங்களுடைய மனத்திற்கு, உங்களுடைய ஆன்மாவுக்கு ஓய்வு கொடுப்பது. தனிமையில் இருந்தால் அவ்வளவுதான், ஒரு ஓய்வு கொடுக்கின்றீர்கள். இந்த மூன்று நிலைகளில் எதுக்கும் கொடுக்கலாம், கொடுக்கலாம். ஆனால் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நீங்கள் சில மணி நேரம் தனிமையில் இருங்கள் என்பது உட்பொருள் என்னவென்றால், அந்த நேரம்தான் நீங்கள் தனிமையில் இருக்கச் சொல்லி சைவ சித்தாந்தம் எதை சுட்டுகின்றதென்றால், அந்த நேரத்தை எடுத்து சிந்தியுங்கள் என்பது பொருள். கேட்டல், கேட்டவற்றை சிந்தித்தல், அது தெளிவு பெறல், நிட்டை கூடுதல் என்பது அந்த வரிசை கிரமம். ஆகவே நீங்கள் அறிவு திறனுக்குரிய விடயங்களை கேட்ட பின் ஒரு சில மணி நேரம், ஒவ்வொரு மணி நேரமும் அதில் நீங்கள் ஓய்வில் இருந்து, அதுதான் பாபாஜி கொடுக்கின்றார், சில மணி நேரம் தனிமையில் இருந்தால் அந்த சிந்திப்பதற்குரிய நேரம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே சிந்தித்ததற்குரிய நேரம்தான் அந்த தனிமையில் இருத்தல் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்கிறார். ஆகவே இந்த அன்பர் கேட்ட இந்த ரெண்டு கேள்விக்கும் பாபாஜியின் தெய்வீக குரலில் புதன்கிழமை வாசிப்பில் வந்தது, எளிமையாக இருங்கள், தனிமையாக ஒரு சில மணி நேரம் இருங்கள் என்றதற்குரிய சைவ சித்தாந்த விளக்கமும், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நாங்கள் அதை நோக்கும் விடயத்தையும் இங்கு பார்த்தோம். இதே மாதிரி இன்னும் நான்கு விடயங்கள் அவர் முன்வைத்திருக்கின்றார். அடுத்தது என்ன? இன்னொரு வசனத்தை எனக்கு எழுதியிருக்கின்றார் வாசித்ததில். குணம் ஏதும் இல்லாமல் அழியாத ஆனந்தமாய் உலகின் அடிப்படையாய் வேறுபாடுகள் ஏதும் அற்று இருப்பது எதுவோ அதுவே பிரம்மம். ஐயா, இந்த வசனம் எனக்கு புரிகின்றது, என்னுடைய அறிவு திறனுக்கு. இங்கு என்னுடைய கேள்வி என்னவென்றால், அந்த முதல் ரெண்டு சொல்லும், அதாவது குணம் ஏதும் இல்லாமல் என்றால் என்னுடைய சிந்தனை எங்கு செல்கின்றது என்றால், ஐயா இறுதியில் அது பிரம்மம், பரப்பிரம்மம் என்று முடிகின்றது. அவனுக்குத்தானே எண்குணத்தான் என்று சொல்லி தந்திருக்கின்றீர்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே அந்த பிரம்மத்தை பற்றி வரையறுக்கும் போது பாபாஜி குணம் ஏதும் இல்லாமல் என்று தொடங்கி இந்த முழு வாக்கியத்தையும் கொடுக்கின்றார், சரியான முறையில் கொடுக்கின்றார். அது கடவுளைத்தான் குறிக்கின்றது எல்லா விடயங்களும். அதாவது குணம் ஏதும் இல்லாமல் அழியாத ஆனந்தம், பேரானந்தத்தில் உடையவன். அதை விட என்ன, உலகின் அடிப்படையாய், உலகிற்கு அவன்தான் அடிப்படை. இந்த இயக்கத்திற்கு வேறுபாடுகள் ஏதும் அற்று, ஒருவரிடமும் அவன் வேறுபாடு காட்டுவதில்லை. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்கள், இருப்பது எதுவோ அதான் பிரம்மம், அதுதான் இறைவன். உங்களுடைய அன்பருடைய கேள்வி, இறைவனுக்கு எண்குணத்தான் என்று சொன்னீர்களே, பாபாஜி இங்கு கூறுகின்றார் குணம் ஏதும் இல்லாமல் என்று, அது எவ்வாறு பொருந்தும் ஐயா? அருமையான கேள்வி. இங்கு ஒரு சிறிய விடயத்தை நீங்கள் எடுத்துவிட்டால் இதற்குரிய விளக்கம் உங்களுக்கு கிடைத்துவிடும். எங்களுடைய உயிர்களுக்கும் குணங்கள் உண்டு, இறைவனுக்கும் குணங்கள் உண்டு. நாங்கள் அதை படித்திருக்கின்றோம் மீண்டும் ஒரு மீட்டல். இறைவனின் குணம் திருவருளாலானது, மற்றைய உயிர்களது குணம் மாயையாலானது. அவ்வளவுதான், அவ்வளவுதான், அதுதான் பதில். இறைவனின் குணம் திருவருளால் ஆனது. அவன் அந்த சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்து அந்த திருவருளால் ஆன குணத்தை வைத்துத்தான், அந்த அதில் ஒரு ஒரு பகுதியான இச்சையை வச்சுத்தான் எங்களுடைய ஆன்மாக்களை அவன் ஈடேற்ற உத்தேசிக்கின்றான். ஆகவே இறைவனுக்கும் அந்த மூன்று குணங்களும் இருக்கென்று படித்திருக்கின்றோம், அறிவு, இச்சை, செயல். அதே போல உயிர்களுக்கும் அறிவு, இச்சை, செயல் உண்டு. என்ன வித்தியாசம்? இறைவனின் அறிவு, இச்சை, செயல் திருவருளால் ஆனது, எங்களுடைய அறிவு, இச்சை, செயல் மாயையால் ஆனது, அவ்வளவுதான். இன்னும் ஒரு சிறு விளக்கம், எங்களுடைய உடல், அந்த உடலுக்குள் எங்களுடைய ஆன்மாவை புகுத்துவதை எல்லாம் இந்த தத்துவங்களை வைத்து பார்த்தீர்கள் என்றால், வித்யா தத்துவத்தில் இந்த ஆன்மாவுக்கு காரண சரீரத்தையும் கஞ்சுவ சரீரத்தையும் கொடுக்கின்றான் புருடன் என்ற நிலையை. இந்த ஆன்ம தத்துவத்துக்குள் கொண்டு வந்து முதலாவதாகத்தான் இந்த குண தத்துவத்தை பூத்துகின்றான் இந்த உடலுக்கும் உயிருக்கும். அந்த குண தத்துவத்துக்கு பின் தான் சூட்சும தேகமும் தூள தேகமும் கொடுக்கப்படுகின்றது உடலுக்கு. ஆகவே இவை எதால் கொடுக்கப்பட்டது? இறைவனால் மாயையிலிருந்து கொடுக்கப்பட்டது. எதற்காக கொடுக்கப்பட்டது? வினைகளை அனுபவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான் என்பதை நீங்கள் அதை உள்வாங்கி இருக்கின்றீர்கள், அதன் பொருள் உணர்ந்திருக்கின்றீர்கள். அது சொல்லப்பட்ட மற்றைய விடயங்கள் எல்லாம் இறைவனை சார்ந்ததென்று சொல்லியிருக்கின்றீர்கள். ஆனால் குணம் இல்லாதவன் என்று சொன்னது உங்களுக்கு அது புரியவில்லையே என்று கேட்கின்றீர்கள். உண்மைதான், அதை புரிய வேண்டுமென்றால் அவன் என் குணத்தான் உண்மை. அந்த என் குணம் எங்களுக்கு தேவை. நான் அவன் சச்சிதானந்த உடையவன். அந்த சச்சிதானந்தத்துக்குள் தான், சத் சித் ஆனந்தத்துக்குள் தான் அந்த எண் குணங்களும் அடங்கி இருக்கின்ற அட்டவணை போட்டும் தந்திருக்கின்றேன். ஆகவே அந்த எண் குணத்தான் அவனுடைய குணம் திருவருளால் ஆனது, மாயையால் ஆனது அல்ல. பாபாஜி சரியாகத்தான் அதை கொடுத்திருக்கின்றார் என்பது அதன் கருத்து. அடுத்ததாக பாபாஜியின் புத்தகத்திலிருந்து இன்னொரு கேள்வி. இறைவனை பாபாஜி சொல்கின்றார், இறைவனை முன்வைத்து நாம் பின்னால் செல்ல வேண்டும், இல்லையே தவறி விடுவோம் என்று ஒரு குறிப்பு தந்திருக்கின்றார். இதன் கருத்து என்ன ஐயா என்று கேட்கின்றார். அதாவது அவருக்கு இவருக்கு சொல்லக்கூடிய கருத்து, இதன் கருத்து என்னவென்றால், பொருள் கேட்கின்றார், நிச்சயமாக இறைவனை நாங்கள் முன்வைத்து நாங்கள் பின்னால் சென்றால்தான் நாங்கள் தவறமாட்டோம். அது இறைவனாகவும் இருக்கலாம், குருவாகவும் இருக்கலாம். குரு அருள் திருவருளின் பின்னால் நின்றால்தான் நாங்கள் தவறமாட்டோம் என்று சைவ சித்தாந்தன் சொன்னது இங்கு பிரதிபலிக்கின்றது. ஆனால் இதை உங்களுக்கு புரியவில்லை என்றால், இறைவனை சார்ந்தால் நாங்கள் நன்றாக இருக்கலாம் என்று தெரிகின்றது, ஆனால் சாராவிட்டால் அவன் பின்னால் செல்லாவிட்டால் நாங்கள் விழுந்து விடுவோம் என்றது உங்களுடைய கேள்வி. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அவனை பின்பற்றுவது இல்லை முழுமையாக என்பது இங்கு பொருள். ஆகவே இதற்கு எப்படி பதில் காணலாம் என்றால், சைவ சித்தாந்த பேராசிரியர் சைவ சித்தாந்த கருத்தை சொல்கின்றார். நீங்கள் ஒரு பாதையில் நடந்து செல்கின்றீர்கள். உலகியலில் இருப்பவர் ஒருவர் ஒரு ஒரு வெளிச்சத்தை கையில் கொண்டு செல்கின்றீர்கள். அவர் சொல்லும் உதாரணம் ஒரு தீப்பந்தம். நீங்கள் யோசித்தீர்கள் என்றால், நான் தானே இந்த தீப்பந்தத்தை விட உயர்ந்தவன், நான் மனிதன் என்று சொல்லி அந்த தீப்பந்தத்தை உங்களுடைய உடலின் பின்னால் வைத்துக்கொண்டு முன்னால் நடந்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கதி? எங்காவது தடக்கி விழுவீர்கள் என்கின்றார் பேராசிரியர். ஏன்? பாதையில் வெளிச்சம் படாது. ஆகவே நீங்கள் கொண்டு போகும் வெளிச்சத்தை உங்களுக்கு முன்பிடித்தால்தான் நீங்கள் நன்றாக நடந்து போகலாம், தடக்கி விழாமல் என்பது அதற்குரிய உதாரணம் இப்படியான கேள்விகளுக்கு. ஆகவே அதை ஒளியை வைத்து அந்த ஓமானம் கொடுக்கப்படுகின்றது. அதுதான் இங்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் என்பது சைவ சித்தாந்த பேராசிரியருடைய கருத்து. சைவ சித்தாந்தத்திலென்று இந்த அன்பருக்கு அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கலாம் நினைக்கின்றேன். அடுத்தது கேட்கிறார் இன்னொரு வசனத்துக்குரிய பொருள், உடல் வலிமை, மன வலிமை, ஆன்ம வலிமையை பற்றி பாபாஜி சொல்லியிருந்தார் புதன்கிழமை புத்தகத்தில். இதில் ஆன்ம வலிமை தான் முக்கியமானதென்று நிறுவப்பட்டிருந்தது. ஒரு வாக்கியத்திலேயே விளக்கம் இல்லை. இதற்குரிய விளக்கம் என்ன ஐயா? நிச்சயமாக. உடல், மனம், ஆன்மா, இந்த ஒழுங்கில்தான் நாங்கள் வெளியிலிருந்து உள்ளே செல்கின்றோம் என்பது எல்லோருக்கும் புரிந்தது. உடல், உடலுக்குள் அந்த கரணங்களாக மனம், அதற்குள் இறுதியில் ஆன்மா, காரண சரீரமாக. ஆகவே உள்ளே இருப்பது காரண சரீரமாக இருக்கும் ஆன்மா வலிமையாக இருந்தால்தான் அதற்கு வெளியே இருப்பது அந்த ஆன்மாவால் வெல்ல முடியும். அதாவது அந்த ஆன்மாவை அடைய விடாது, அந்த ஆன்மா நிலையை, அந்த இறை நிலையை அடைய விடாது மனம் தடுக்கின்றது, உட்கருவி, உடல் ஆகிய வழிக்கருவிகள் தடுக்கின்றன. ஆகவே உடலாகிய வழிக்கருவியை மனத்தால் வெல்லலாம், அதுதான் பாபாஜி கொடுக்கின்றார். மனதை ஒருங்குபடுத்தி அந்த வழிக்கருவியை வெல்ல வேண்டும், அதன் பின் மனத்தை வெல்ல வேண்டும், மனத்தை கரைக்க வேண்டும் என்பது பாபாஜியின் கூற்று. அந்த புத்தகத்தில் பல இடங்களிலும் அது கொடுக்கப்படுகின்றது. அந்த மனத்தையும் கரைத்தால்தான் சைவ சித்தாந்த முறைப்படி நாங்கள் ஆன்மாவை உள்நோக்கி பார்க்கலாம், உள்நோக்கி அதை நினைக்கலாம், உள்நோக்கி அதன் வழி சாதனையில் நிற்கலாம் என்பது பாபாஜியின் பொருள். ஆகவே அவருடைய கூற்றுக்குரிய பொருள், ஆன்ம வலிமைதான் எங்களுக்கு முக்கியம், தேவை. ஆனால் சிலர் நினைக்கலாம் உடல் வலிமைதான் தேவை என்று. தேகப் பயிற்சியை மாத்திரம் போட்டுவிட்டு கிரியா யோகத்தில் இருக்கக்கூடாது, அதற்கடுத்ததாக மன வலிமை இருக்கின்றது. சரி, நான் உடலுக்கும் போடுகின்றேன், மனத்துக்கும் போடுகின்றேன் என்னுடைய தியான பயிற்சியை என்று சொல்லிவிட்டிருந்தால் அதுவும் போதாது. ஏனென்றால் மனம் உடல் ரெண்டும் காப்பாற்றப்படும், எதனால், ஆன்ம வலிமை முக்கியமாக இருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த முறைப்படி பாபாஜி ஐந்து உடலுக்கான பயிற்சியை நிர்வகித்திருக்கின்றார். அதன் மூலமாக ஆன்மாவை நாங்கள் உணர வேண்டும், செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்வோம், எங்களை பற்றி நாங்கள் அறிய வேண்டும் என்ற அந்த அறிவு நிலையை எட்டும் போதுதான் ஆன்ம வலிமை முற்றாக இருக்கும். அந்த நிலையில்தான் நாங்கள் மீண்டும் வரும்போதும் உடலை வென்று மனத்தை கரைக்கலாம் என்பது பாபாஜியினுடைய கூற்று என்று பொருள் தருகின்றேன், சைவ சித்தாந்தத்தை வைத்து. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கேட்கின்றார். உதான் அவருடைய கடைசி கேள்வியை கேட்கின்றார். மரணத்தை கடக்க வேண்டும் என்று பாபாஜி சொல்கின்றார். அவர் மரணத்தை வென்றவர் என்று தெரியும் ஐயா, ஆனால் அதனுடைய படிமுறை அவர் விவரித்திருக்கின்றார். மரணத்தை நாங்கள் வெல்ல வேண்டும் என்றால் அதை எப்படி சிந்திக்கலாம் என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இதற்கு நாங்கள் சாதாரணமாகவே தொடங்குவோம். மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் இந்த மரணம் ஏன் வருகின்றது என்று சிந்திக்கலாம். இந்த அன்பருடைய விளக்கத்திற்கு மாத்திரம், இந்த மரணம் வருகின்றது ஏனென்றால் எங்களுக்கு உடல் என்று ஒன்று இருக்கின்றது, புறப்பொன்று என்று இருந்ததால் தான் இந்த மரணம் வருகின்றது. ஆகவே புறப்பிருந்தால்தானே மரணிக்க வேண்டும். அப்போது அடுத்த கேள்வி பிறக்க வேண்டும், ஏன் இந்த புறப்பு வருகின்றது? சைவ சித்தாந்த படிநிலைகள். ஓகே, புறப்பு வருகின்றது, அதனை எதை என் கையில் உண்டா? இல்லை. ஏனா, என்னத்துக்கு இந்த புறப்பு கிடைத்தது? எங்களுடைய வினைப்பயன். ஓகே, வினைப்பயன் ஏன் வருகின்றது? எங்களுடைய முந்தைய புறப்புகளில் இருந்து சேகரித்த நல்வினை தீவினைகள், அதைத்தான் வினைப்பயன் என்று சொல்கின்றோம். ஆகவே அதற்கு அடுத்த கேள்விக்குள் போகும்போது, சரி, இவையெல்லாம் எங்கிருந்து வந்து தொடங்கியது என்ற மூலத்தை நாட வேண்டும். அந்த மூலம் பரம்பொருள். ஆகவே இவற்றை மரணத்தை கடக்க வேண்டும் என்றால் நாங்களாகவே ஒன்றும் செய்துவிட முடியாது. அவன் நினைத்தால்தான் எங்களுக்கு மரண பயம் இல்லை, மரண நிலை இல்லாது போகும். அதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். மூலமாக இருக்கும் பரம்பொருள் எங்களுடைய வினைக்கேற்றபடிதான் இந்த புறப்பை தந்தான். அந்த புறப்பறுத்தால்தான் நாங்கள் அந்த மரணத்தை கடக்கலாம். அதற்கு நாங்கள் தனியாக இயங்க முடியாதென்று சைவ சித்தாந்தம் முற்றாக சொல்கின்றது. இறைவனின் உதவியுடன் தான் நாங்கள் இயங்கலாம். அதற்கு இடையில் குருவின் உதவியும் இருந்தால் நாங்கள் வேகமாக இயங்கலாம். ஆதலால் தான் எங்களுடைய சைவ சித்தாந்த சாதகர்களுக்கு இந்த பிறப்பில் குருவருளும் திருவருளும் பெறக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதுதான் கிரியா யோகமும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களும். அதன் வழி நிற்போம். எங்களுடைய வாழ்க்கையை வென்றெடுப்போம், சாதனையை வென்றெடுப்போம் என்று இந்த அன்பருக்கு பதில் சொல்கின்றேன். இது இந்த அன்பருடைய அஞ்சு கேளியர் போட்டிருந்தார். அதற்குரிய பொருள் கேட்டு முடிந்தளவு பாபாஜி பரம்பொருளின் உதவியுடன் அதற்கு விடை காண்கின்றோம். அடுத்ததாக இன்னொரு அன்பர் கேட்டார். அவர் குடும்பஸ்தர் என்று எனக்கு தெரியும், வெளிநாட்டில் இருக்கின்றார். வெளிநாடு என்றால் கனடாவில் இல்லை. அவருடைய கேள்வி என்னவென்றால், நான் இப்போது இந்த சைவ சித்தாந்தத்தை உங்களுடைய சத்சங்கங்களை மனைவியிடமிருந்து கேட்பேன், அவங்களும் கேட்கின்றார்கள், நானும் கேட்கின்றேன். இது ஒரு கருத்து பகிர்வாக மடுங்கள் ஐயா. நான் முதல் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்போது வாழும் வாழ்க்கைக்கும் பல வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆனால் என்னுடைய மனைவியின் நிலை நான் செல்லும் வேகத்தில் இல்லை. சைவ சித்தாந்தத்தை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கோ அல்லது சாதனையில் வெற்றி பெறுவதற்கோ அவங்கள் முயல்கின்றார்கள், ஆனால் என்னுடைய நிலையில் இல்லை. நான் கொஞ்சம் வேகமாக போகின்றேன் என்று நினைக்கின்றேன். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய கேள்வி, இந்த வேக நிலை கூடிக்கொண்டு போகும் போதையா ஒரு பயம் வருகின்றது. ஏனென்றால் குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சச்சரவுகள் வருகின்றன. ஏனென்றால் நான் கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலாக ஆன்மீகத்தை நாடுவோம், அந்த விடயங்களை அறிவோம் என்று பார்க்கின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி வரும் வேகம் அதற்கு ஒத்துழைக்கவில்லை. ஆகவே பல எண்ணங்களும் என்னுடைய மனதில் தோன்றுகின்றது ஐயா. இதை இப்படியே விட்டுவிட்டு ஓடிடுவோமா என்பது ஒரு அவசரமான புத்தி எண்ணம். அல்லது அவங்களையும் அணைத்து நான் இந்த பாதையில் சென்று வெற்றி பெறுவோமா என்பது ஒரு வினைகளை ஈட்டம் தேவையில்லாமல் வினைகள் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விடயம். அல்லது சைவ சித்தாந்த மூல அடிப்படையான இந்த குடும்ப இணைப்புகள் இறைவனால் கொடுக்கப்பட்டாலும் அவள் வேறு நான் வேறு, என் வழி வேறு அவள் வழி வேறு என்று சென்று கொண்டிருப்பதா? இதற்குரிய பதிலை கேட்கின்றேன். ஒரு சிக்கலான கேள்வி மாத்திரமல்ல, பல விதமாக இதற்கு பதில் காணலாம். ஆனால் சுருக்கமாக பாபாஜியின் வழியில் நின்று பதில் காண்போம். பாபாஜியின் கிரியா யோக வழியில் சொல்லப்படுவது, அது எல்லோரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பதில், நீ உலகில் வாழ்ந்து கொண்டு கிரியா யோகத்தில் வளர், அதை பாபாஜி நீ வெல்லுவா என்று சொல்கின்றார் தன்னுடைய உதவியார். உனக்கு ஏதாவது சுமைகள் இருந்தால் என்னிடம் இறக்கி வைத்து நீ கிரியா யோகத்தில் வளர்வாயானால் நான் உன்னுடைய சுமைகளை ஏற்கின்றேன் என்று சொல்கின்றார். அதற்காக நாங்கள் சுமைகளை அவரிடம் இறக்கிவிட்டு நாங்கள் உலகியலில் வாழ்ந்தோம் என்றால் நாங்கள் கவிழ்ந்து விடுவோம், அதை பாபாஜி சொல்லவில்லை. ஆகவே அதில் நம்பிக்கை வைத்தீர்கள் என்றால் என்பரே, நீங்கள் அந்த வழி நின்றால் இந்த சச்சரவுகள் வருவதை பாபாஜியின் அருளால் அவர் தடுப்பதற்கு சந்தர்ப்பங்கள் உண்டு சூட்சுமத்தில். எனக்கு அதில் பூரண நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே கிரியா யோகா வழி மூலம், அதில் சொல்லப்பட்ட சாதனை மூலம் குடும்பத்திலும் அங்கும் இருந்து கொண்டு நீங்கள் அதை செய்யலாம். அதுக்கு ஒரு உபமானத்தை பார்ப்போம். வாழ்க்கை என்னும் படகு, சைவ சித்தாந்தத்தில் இதை சொல்கின்றார்கள். வாழ்க்கை என்னும் படகில் நாங்கள் பயணிக்க வேண்டுமென்றால் அந்த படகுக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு துடுப்பு இருக்கும். சிந்தித்து பாருங்கள், நீங்கள் அந்த படகில் இருக்கின்றீர்கள், அந்த துடுப்பு ரெண்டும் இருக்கின்றது. அந்த துடுப்பு ரெண்டையும் இடக்கை விளக்கையால் நீங்கள் இழுத்து 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 வலிச்சு கொண்டு போனால்தான் நீங்கள் கரையேறலாம், இல்லை என்றால் முடியாது. இதற்கு ஆன்மீக விளக்கம் உண்டு. கிரியா யோகா முறைப்படி இதுதான் இடது சுவாசம் வலது சுவாசம் என்று பல இடங்களில் இந்த வாழ்க்கை படகை கொண்டு வரலாம். ஆனால் இன்றைய கேள்விக்கு அந்த உதாரணம், நீங்கள் தனிய வாழ்க்கை படகில் போகும்போது உங்களுடைய ரெண்டு கைகளும் உங்களுக்கு உதவி செய்கின்றது. ஆனால் இப்போது நீங்கள் தனிய அல்ல, வாழ்க்கைக்குள் வந்துவிட்டீர்கள். உங்களுடைய வினை காரணமாக குடும்பத்தில் இருக்கின்றீர்கள். ஆகவே அந்த படகில் இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்களும் இருக்கின்றீர்கள், மனைவியும் இருக்கின்றார். அப்ப இந்த படகை நீங்கள் வலிக்கும் போது என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் வேகமாக செல்கின்றீர்கள் ஆன்மீகத்தில், நீங்கள் விட்ட பிழை என்ன? அதை இனியாவது விடாமல் இந்த இடத்தில் சரி பண்ணி கொண்டு போனா இறுதியில் உங்களுக்கு வெற்றி. அது என்ன நிலை என்று நான் இந்த உபமானம் மூலம் உங்களுக்கு சொல்லலாம் என்றால், அந்த படகை வலிக்கும் போது ஒரு துடுப்பை மனைவியை வலிக்க சொல்லி நீங்கள் மறு துடுப்பை வலித்து கொண்டு சென்றால், நீங்கள் ஒரு நிலையில் வேகமாக சென்று விட்டாலும் மனைவி படகிலிருந்து அந்த ஆற்றுக்குள்ளோ கடலுக்குள்ளோ விழமாட்டாள். ஏனென்றால் அவளுக்கு மற்ற துடுப்பு இருப்பது தெரியும், இரண்டு கைகள் இருக்கின்றது, அவளால் அதை இரண்டு கைகளாலும் அதை வலித்து கரையேற முடியும். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்களாகிய நாங்கள் என்ன செய்கின்றோம்? எங்களுடைய மனைவிக்கு அந்த இடத்தை நாங்கள் கொடுக்கவில்லை. வாழ்க்கையில் நாங்கள் தான் நான் எனது என்று சொல்லி எல்லாவற்றையும் நிர்வகிக்கின்றோம். அவள் எங்களுக்கு சில இடங்களில் அடிமையாகவே நடத்துகின்றார்கள். ஆகவே நீங்கள் ஒரு நிலையில் ஆன்மீகத்தில் வளர்கின்றீர்கள் என்று வைப்போம், இடையில் உங்களுடைய மனைவியை நீங்கள் பாதுகாக்காது நீங்கள் விட்டு உங்களுடைய பாதையில் சென்றால் அந்த தர்மம் உங்களை எப்படியோ தடுத்து தீரும், அல்லது நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் அடுத்தடுத்த பிறப்புகள். ஏனென்றால் அது தர்மம் இல்லை என்று அதே சித்தாந்தம் சொல்கின்றது. அதனால்தான் இறைவன் இதை விளக்குவதற்கு தன்னுடைய நிலையை தான் வலது பக்கத்திலும் இறைவி இடது பக்கத்திலும் இருப்பதாக என்று உடலிலேயே இரண்டாக இருவரையும் வைத்து காட்டினான். இரண்டு உயிர்கள் ஓருடல், ஒரு அது அவர்கள் அந்த நிலையில் உடலில் இல்லை, இருப்பினும் மற்றவர்களுக்கு விளங்கக்கூடியதாக சிவசக்தி கோட்பாடு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த சிவசக்தி கோட்பாடு இல்லை, நாங்கள் தனியத்தான். ஆனால் நாங்கள் தப்பும் நிலை எங்களுக்கு கிடைத்ததும் மனைவியின் வேகம் காணாது என்று நினைக்கிறதுக்கு பல உலகியல் காரணங்கள் இருக்கலாம். அவளுக்கு அவள் உங்களை பார்க்க வேண்டும், உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு சேவை செய்ய வேண்டும், குடும்பத்தை சரிப்படுத்த வேண்டும். அவள் அவ்வளவும் செய்கின்றால் உங்களையும் பாதுகாத்து கொள்கின்றாள். ஆகவே நீங்கள் உங்களுடைய உடலில் பாதியை அவளுக்கு கொடுக்க முடியாது இறைவன் கொடுத்தபடி. ஆனால் இறைவனின் இயக்கத்தின்படி அவளுக்கு சக்தி, அவளை உங்களுடைய குடும்ப நிர்வாகத்தை அவளிடம் கொடுத்து நீங்கள் அதற்கு உதவியாக இருந்து இறைவன் போல் நீங்கள் வாழ்க்கை நடத்தி இருந்தால், இனி நடத்தினால் இந்த ஆன்மீக பாதை உங்களுக்கு வேகமாக போகும் போது உங்களுக்கு அந்த வினை உங்களுக்கு வந்து சேராது. ஏனென்றால் நீங்கள் அந்த படகில் இருந்து இறங்கினாலும் மனைவியால் அந்த படகை வலித்து கொண்டு செல்லக்கூடிய தன்மை அவளுக்கு உண்டு, ஏனென்றால் அதை அறிந்திருக்கின்றாள். ஆனால் நீங்கள் அதை கொடுக்காமல் மனைவியை படகில் ஏற்றி கொண்டு நீங்களே வலித்து 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 வாழ்க்கை முழுக்க ஓட்டி போட்டு திடீரென்று அவளை கப்பலில் விட்டு நீங்கள் இறங்கினீர்கள் என்றால் அவள் என்ன செய்வாள்? ஒன்றுமே செய்ய முடியாத நிலை, ஏனென்றால் அவளுக்கு அது பரிச்சயம் இல்லை. ஆகவே உங்களுடைய கேள்விக்கு, நீங்கள் உங்களுடைய இறந்த கால வாழ்க்கையில் பிழைவிட்டிருந்தாலும் இப்போது கூட அதை சரிப்படுத்தினால் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உங்களுக்கு ஆன்மீக வழியில் நீங்கள் வேகமாக சென்றாலும் அது குடும்ப நிலையை பாதிக்காது, உங்களுடைய மனநிலையையும் பாதிக்காது. நீங்கள் அந்த வழியில் செல்லலாம். ஏனென்றால் நீங்கள் அந்த ஆன்மீகத்தில் சொன்ன, சைவ சித்தாந்தத்தில் சொன்ன இறுதி கருத்தை சொன்னீர்கள். நீங்கள் ஒரு ஆன்மா, அவ ஒரு ஆன்மா என்று, அது மிகவும் நல்ல பொருத்தமான கருத்து. ஆனால் வாழ்க்கைக்குள் வந்து விட்டீர்கள், ஆகவே அதை விட்டு நீங்கள் அவ்வளவு இலகுவாக வலிக்க முடியாது. இருவரும் சேர்ந்து பயணிக்கலாம், ஆனால் அது சரிவராவிட்டால் அவளை தவிக்க விட்டு போவது மகா பாவம் என்பது என்னுடைய சிறிய கருத்து இந்த ஓமானம் மூலம். இதைத்தான் சைவ சித்தாந்தமும் சொல்கின்றது. எல்லாத்திற்கும் மேல் இறைவன் தான் நடத்துகின்றான், ஆனால் எங்களுடைய முயற்சி வேண்டும் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜி பரம்பருடன் பதில் காண உங்கள் அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரிய பாபாஜி. இப்போது இறைவன் ஐயா இணைப்பில் இருக்கின்றார், சாரி கேயை காணவில்லை, பாபாஜி ஜோகியாருடன் இருக்கின்றார். இறைவன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் பிரியா பாபாஜி நம
ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் சிவாய நம ஓம்.
இன்றைய சத்சங்கம் பழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதிலளக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் இன்றைய சத்சங்கத்தில் வந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவாக சுருக்கமான பல கருத்துக்கள் விளக்கப்பட்டது, உள்வாங்கினோம். இருப்பினும் அதில் முதலாவது கேள்விக்கும் அது சுருக்கமான பதிலை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. எளிமையாக இருந்து எனது என்பதை விட்டு தனிமையாக இருத்தல் என்பதை உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்தது குணம் பற்றியது. அதற்கும் இறைவனின் குணம் திருவள்ளாலானது என்றும் எங்களுடைய குணம் மாயையால் ஆனது என்றதும் தெளிவாக சுருக்கமாக விளக்கப்பட்டதை உள்வாங்கினோம். அடுத்து இறைவனை முன்வைத்து பின்னால் நோக்கி இருக்கின்ற கேள்விகளுக்கும் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்குடன் விளக்கப்பட்டது. அதற்கு தீப்பந்தத்தை அதாவது ஒளியை வைத்து சுருக்கமாக விளக்கப்பட்டதை உள்வாங்கினோம். அடுத்ததாக உடல் வலிமை, மன வலிமை, ஆன்ம வலிமையில் ஆன்ம வலிமை கூடியது என்பதற்கும் கருத்துக்கள் கூறப்பட்டது. அதில் உடல் மனத்தை வெல்லலாம் என்றும் அதன் பின்புதான் ஆன்ம வலிய வெல்லலாம் என்று கூறியதை உள்வாங்கினோம். அடுத்து மரணத்தை பற்றிய கேள்வி. அதற்கும் முக்கியமாக மரணம் வருவதற்குரிய காரணம் உடல் இருப்பதற்கு உடல் இருக்கின்றது, அத்துடன் பிறப்பு வருகின்றது, இறுதியாக வினப்பயன் வருகின்றது. எனவே பரம்பொருளின் உதவியுடன் தான் இது இயங்குகிறது என்பதை அறியக்கூடியதாக இருந்தது. பொதுவாக நாங்கள் இவற்றை உள்வாங்கினாலும் மீண்டும் காணொளியை கேட்டு ஆழமாக தெளிவாக இதில் கூறப்பட்ட கருத்துக்களை மீண்டும் உள்வாங்குகின்றோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் நன்றி. ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி இரவனையா, முடிந்தளவு அதில் சுருக்கத்தை தந்தீர்கள். எல்லோரும் மீண்டும் காணொளியை கேளுங்கள். இரவனையாவின் சொற்படி நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய. அடுத்ததாக கார்த்திகேயன் ஐயா அனுப்பியிருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம்
சிவாய நம.
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் பாபாஜி கருணையால் மாணவர் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில பல கருத்துக்களை பூமானங்களாக கொண்டு வந்து வீர்ல மனசுல எப்படி எல்லாம் இந்த மனமானது வேலை செய்யுது என்ற ஒரு கருத்துக்களோட சத்தங்கத்தை சிறப்பான முறையில பாபாஜி உங்களை வச்சு அதை நடத்தி பல பேருக்கு அந்த பலன் கிடைக்க ஒரு வாய்ப்பு நழுவி கொடுத்திருக்கார். சிறப்பான ஒரு சத்சங்கம். நானும் இங்க ஒரு முக்கியமான ஒரு சத்சங்கத்துலதான் இருக்கிறேன், இருந்தாலும் பொருள் வாங்கினேன். இப்ப சிறப்பா இருந்துச்சு. இன்னும் சிறப்படைய பாபாஜியை பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் பிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாயணம்.
ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம. நன்றி கார்த்தி ஐயா, நீங்க இன்னொரு சத்சங்கத்தில் இருந்தாலும் இது மக்களுக்காக உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிக்கிறவுக்காக அந்த தொண்டுக்காக இங்கு வந்திருந்தீர்கள். மிகவும் அற்புதம். அதுதான் பாபாஜியின் வழியும். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.